அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இன்னொரு கதையை பார்ப்போமா? எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கதையும் சுஜாதா அவர்களுடையது தான். கதையின் தலைப்பு அம்மா மண்டபம். இதைவிட உற்சாகமான சந்தோஷமான தினம் இருக்க முடியுமா? திகட்டியது பரமேஸ்வரிக்கு. டூரிஸ்ட் பஸ்ஸில் தான் எத்தனை குதூகலம், வாத்திய கோஷ்டி, இளமை கலாட்டா, உள்ளத்தை நெஞ்சத்தை வலிக்காமல் பற்ற வைத்தது போல், ஐஸ் வைத்து ஜுவாலைகள் அமைத்தது போல், அல்லது கடல் காற்றில் மைசூர் பாக்கு செய்தது போல் கிறுக்கு பிடித்த கன்றுக்குட்டி சந்தோஷங்கள். இத்தனைக்கும் 200 மைலாக தினசரி பயணம். களைப்பை தர வேண்டாமோ? காரணம் விடுதலை. பெங்களூரின் அவஸ்தைகளில் இருந்து விடுதலை. காலை எழுந்தால் கணவனுக்கு டிஃபன் பண்ணி வைத்துவிட்டு பால் காய்ச்சி டிகாஷன் டிகாஷன் என்று வாரம் பூராவும் இறக்கி இறக்கி சமைத்து காய்கறி நறுக்கி இஸ்திரி பெட்டியும் இட்லி அரைக்கும் மிஷினுமாக நழுவ விட்ட நாட்களில் இருந்து ஒரு திடீர் விடுதலை. என்னென்னவோ ஊர்கள், எங்கெங்கோ சாப்பாடு, அடுத்த ராத்திரி எங்கே தூக்கம் என்று நிச்சயமில்லாத தனத்தில் எதிர்பார்ப்பில் துடிப்பு. எல்லாவற்றையும் விட முக்கியம் அந்த குறையை பற்றி சிந்திக்க அவகாசமே இல்லாத அவசர அவசரம். இப்போது ஸ்ரீரங்கம் ஊரை பார்த்ததுமே பிடித்து போய்விட்டது. காரணமில்லாத பிடிப்பு. என்னவோ இந்த ஊரில் ஏதோ ஆச்சரியம் நிரம்பிய ஒரு இன்ப திடுக்கல் நிகழப்போகிறது என்று அவளுக்கு உள்ளுணர்வில் சஞ்சலித்தது. என்ன அதுதான்? அதுதான் அந்த ரிஷி சொன்னபடி வருகிறது. அந்த கடிதத்தின் வாசகங்கள் அவள் மனதில் அப்படியே பதிந்து வரிக்கு வரி நினைவிருந்தது. அன்பு குழந்தாய், அரங்கன் உனக்கு சகல சௌபாகியங்களும் அளிக்கட்டும். உன் ஜாதகத்தையும் உன் பார்த்தாவின் ஜாதகத்தையும் பார்த்ததில் தோஷம் அவரிடத்தில்தான் இருப்பது தெள்ளெனத் தெரிகிறது. அதற்கான பரிகாரம் எளிதானது. இரண்டு பேரும் தம்பதி சமேதராய் திருவரங்கம் வந்து அம்மா மண்டபத்தில் குளித்து ரங்கனை சேவித்து உன் புருஷன் சார்பாக வாதங்களுக்கெல்லாம் அவனிடம் நீ மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அந்த தினமே ஸ்ரீரங்கத்திலேயே நீ கர்ப்பவதியாவது திண்ணம். பிறக்கும் ஆண்மகவுக்கு ரங்கன் என்று பெயர்வை. கடிதத்தை பற்றி கணவனிடம் சொல்லவில்லை. மனதில் எழுதி கொண்டு கிழித்து போட்டுவிட்டாள். கடவுள் பற்றி சொன்னாலே உங்கள் ரங்கனுக்கு எத்தனை பொண்டாட்டி என்று பரிகசிப்பாள். தப்பான புராணங்களை படித்து வைத்து கொண்டு ரங்கநாதர் எதுக்கடி வருஷா வருஷம் துலுக்கணாச்சியாரை பார்க்க உறையூர் போகிறார் என்பான். இவள் பிரபந்தத்தை படித்தால் அவன் கார்ல் மார்க்ஸ், தீவிர கம்யூனிஸ்ட், தீவிர நாத்திகன். அவனை எப்படியோ அப்பா தாயே என்று அழுது அடம்பிடித்து ஸ்ரீரங்கம் வரை அழைத்து கொண்டு வந்தாகிவிட்டது. இதோ பார், சாமி கும்பிட்ற பிஸ்னஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வச்சுக்காது. நீ வேணும்னா போய் கும்பிட்டுட்டு வா, நான் பாட்டுக்கு வெளியில் நின்றுட்டு போகிற வர குடுமையெல்லாம் பார்த்துட்டுருக்கேன் என்பான். காவிரியில் குளிப்பீங்க இல்லையோ? அதுக்கென்ன, மார்க்ஸ் குளிக்காதே என்று சொல்லலை, பாலில் குளிக்காதேன்னு தான் சொல்கிறார். குளிக்கும் வரை கொண்டு வந்தாகிவிட்டது. இதோ பழுப்பு சுழல்களாக ஓடிக்கொண்டிருக்கும் காவேரியில் குளித்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது அவனை நைஸ் பண்ணி சன்னதி வரை அழைத்து கொண்டு சென்று விட வேண்டும். பார்க்கலாம். உள்ளே கோபிகா ஸ்திரீகள் வஸ்திராபரணம் பண்ணப்பட்ட சிலைகள் நிறைய இருக்கின்றன என்று ஆசை காட்டி அழைத்து சென்று விட வேண்டும். இப்போது குளியல் நடக்கட்டும். நல்ல வேளை மார்ச் ஸ்ரீரங்கம் கோயில் படித்துறையில் ஸ்நானம் பண்ணாதே என்று எங்கேயும் எழுதவில்லை. ரிஸ்ட் வாட்ச், பணப்பை எல்லாவற்றையும் அவளிடம் கழற்றி கொடுத்துவிட்டு உற்சாகமாக அலைந்து கொண்டிருந்தான். அவன் குளித்து முடித்து தான் குளிக்க கரையில் காத்திருந்தாள். நகைகளை கழற்றி ஒரு கர்ச்சீஃபில் முடிந்து வைத்து தயாராக இருந்தாள். டூரிஸ்ட் பார்ட்டியில் இருந்த இன்னும் சில பேர் தத்தம் பைகளை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு சற்று தள்ளினார் போல் குளிக்கப் போயிருந்தார்கள். எல்லாவற்றையும் இன்ப சுமையாக ஏற்றுக்கொண்டு கணவன் குளிப்பதை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். எச்சரிக்கை கரம் ஒன்று எப்போதும் மூட்டையில் படிந்திருக்க, இதோ வருகிறேன் ரங்கநாதனே எப்படியாவது என் கணவனை உன்பால் இழுத்து கொண்டு வந்து விடுகிறேன். சத்தியம், அதற்காக அழுகிறேன். சின்ன குழந்தை போல் தரையில் கால்களை தேய்த்து கொண்டு அடம்பிடிக்கிறேன். எப்படியாவது பாரேன் என்று வேண்டினாள். ஹாய் பரமேஸ்வர் என்று கூப்பிட்டான். தலையை சிலிர்த்தான். வெள்ளித்துளிகளை இறைத்தான். நீயும் வா, ஐஸ் மாதிரி இருக்கு தண்ணி. நீங்கள் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கோ. எல்லோரும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. இதை பார், நான் டைவ் அடித்து காட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம், வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்குது. தொப்ளக் என்று குட்டிக்கரணம் அடித்து தண்ணீரில் மறைந்து ஒரு கணம் வயிற்றில் பயத்தை நிரப்பிவிட்டு திடீரென்று பிறந்தான். வாங்கோ வாங்கோ. கையில் ஏதோ குறுகுறுக்க திரும்பி பார்த்தாள். அந்த பையன் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். எதற்காக இப்படி எதிர்பக்கத்தில் ஓடுகிறான்? யாராவது துரத்துகிறார்களா என்று திரும்பி பார்த்தாள். ஒருவரும் இல்லை. சின்ன பசங்கள் என்று சிரித்து கொண்டு கணவர் பக்கம் சொட்ட சொட்ட புன்னகையுடன் பார்த்தாள். உங்களை பார்த்தால் கம்யூனிஸ்ட் என்று யாரும் சொல்ல மாட்டா. ஏன் என்று துண்டுக்குள்ளிருந்து முகம் கேட்டது. முதலாளி வர்க்கம் மாதிரித்தான் பெருத்து தொந்தி போட்டிருக்கீங்க. ஒல்லிய முதலாளியும் இருக்கான், பெருமனா பாட்டாளியும் இருக்கான். கொழுப்பெல்லாம் மனசில்தான் இருக்குது. வாட்சை கொடு. துணி மூட்டையிலிருந்து வாட்சை எடுத்து, ஆ எங்கே மூட்டை? சுத்தமாக இடம் காலியாக இருந்தது. ஐயோ என்ன பரமேஷ், காணோம். என்ன காணோம்? பரபரப்பென்று உடம்பில் பயம் பற்றி கொள்ள தேடினாள் தேடினாள். என்ன தேடுற? இங்கே தான் வச்சுருந்தேன். என்னது? எல்லாத்தையும். ஐயையோ, எல்லாத்தையும்னா எல்லாத்தையுமே வா. இல்லையே, அவள் கொடுத்த மூட்டை இருக்கே, சின்னதாக கர்சீப்பில் முடிந்து வைத்திருந்தேன். இரு இரு, நிதானமாக பதில் சொல். என்ன முடிஞ்சு வச்சுருந்த? உங்கள் வாட்ச், பணம், நீங்கள் கொடுத்த பணம், அப்புறம் என்ன? அப்புறம் என் சங்கிலி. சங்கிலி எதுக்கு கழட்டி தொலைச்ச? குளிக்க போகிற போது தண்ணியில் அடிச்சுண்டு சனியனே, குளிக்கிறதுக்கு முன்னாடியே போச்சு, திருட்டு போச்சு. அவள் அழ ஆரம்பித்தாள். அழு அழு. அழுது என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாவது கவனம் வேண்டாம். உன்னை எதுக்காக உட்காத்தி வச்சுட்டு போனது? பறி கொடுத்துட்டு நிற்கிறதுக்கா? முண்டம் முண்டம். இப்போது அவள் காவிரிக்கு போட்டியாக கண்ணீர் பெருக்கினாள். யாராவது போகிறத பார்த்தியா திருடன் மாதிரி? ஒரு சின்ன பையன் பக்கத்தில் வந்த மாதிரி இருந்தது. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நிமிஷமாக மறைஞ்சு போயிட்டான். நீ பார்த்துண்டே இருந்தியா? கூச்சல் போடுறது தானே? எனக்கு என்னவோ இந்த மாதிரி புண்ணிய தலத்தில் திருட்டு நடக்கும்னு தோணலை. என்ன சாராச்சே? பக்கத்தில் இருந்தவர், திருட்டு போயிடுத்தா? இன்னொருத்தர், அடைச்ச. மொத்தம் எத்தனை போயிருக்கோம்? என்னென்ன சொன்ன முண்டமே? அழுது கொண்டே சங்கிலி, மோதிரம், வாட்சு, பணம் நீங்கள் கொடுத்துருந்தீங்களே, ஆ அந்த 600 ரூபா அதுவும் போச்சா? சரி, அவள் கொடுத்து வச்ச சாமான் ஒன்றும் போகலையே, சரியா பாரு. இல்லை இல்லை, அந்த விதத்தில் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். புண்ணியம், பிளடி ஷீட் பேசாதே. புண்ணியத்தை தேடிண்டு சாமி கும்பிட வந்தே பாரு. ஏண்டி, என்ன பாவம் பண்ண நீ? எதுக்காக அல்லும் பகலும் விளக்கியத்தை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தியே, எதுக்கு? சாமி திருடன் ரூபத்தில் வந்து காணிக்கை எடுத்துட்டாரா? எதுக்காக அந்த மாதிரி திட்டுறீங்க? திருட்டு பாயலுவை ரொம்ப ஒலாத்துறாங்க, போய் போலீஸில் உடனே புகார் கொடுங்க. இன்னொருத்தர், வா என் பின்னாடி வந்து தொலை. கொஞ்சம் இரு, அவங்க சொத்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே அழுதுன்று. போலீஸ் நிலையத்துக்கு போகும்போது அடிச்சுண்டேன், இந்த நகையெல்லாம் வேண்டாம். எதுக்கு நகை? எதுக்கு? அதனால் முடிவில்லா அல்லல். சே. போலீஸ் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபிள் தினமலர் படித்து கொண்டிருந்தார். வாங்க, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் எங்கேயா? தோரணை அவரை நிமிர வைத்தது. கோயிலுக்கு போயிருக்கார். அவர் கோயில் என்ன வேலை? அதை பற்றி உங்களுக்கு என்ன? உங்களுக்கெல்லாம் வேறு கவர்மெண்ட் வரணும்யா. சரிதான் போயா, விஷயம் என்னன்னு சொல். இல்லாட்டி வீட்டை பார்த்து போயிட்டே இரு. திருட்டு போயிடுத்து சுமார் 1000 ரூபாய் சாமான். எங்கே? அதான், அது என்ன இடண்டி? அம்மா மண்டபம். அப்படியா, கொஞ்சம் இருங்கோ. அவர் உள்ளே சென்று பெரிய ரெஜிஸ்டர் எடுத்து வந்து பேர் சொல்லுங்கோ. யோ, இன்ஸ்பெக்டர் எங்கேயா? அதான் சொன்னேன் இல்லை, கோவிலில் கோவிலில் எங்கே பார்க்கலாம் அவரை? சன்னதியில்தான். வா பரமேஸ்வரி போகலாம். எங்கே? கோயிலுக்கு தான். ரங்கநாத சுவாமிகிட்டேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். இன்ஸ்பெக்டர் அங்கே தான் இருக்கார், அதுக்காக உள்ளே போய் தொலைக்க வேண்டியிருக்கு. உங்கள் எஸ்பி யாரையா? ஏன் தெரியுங்களாயா? எல்லாரையும் தெரியும். நான் சொன்னால் இந்த போலீஸே நெடுங்கும். நீங்கள் யாருங்க, கட்சியா? வா பரமேஸ்வரி என்று நகர்ந்தான். நான்முகன் கோபுரவாசல் கருட மண்டபம் என்று கடந்து உள்ளே செல்லும்போது பரமேஸ்வரி, ரங்கா என்னை கூப்பிடுகிறாயா என்று நினைத்தாள். நீண்ட கியூ வரிசையை கடந்து அதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் ஏறக்குறைய சன்னதி வாசலிலேயே இருந்தார். நேராக கியூ வரிசையை புறக்கணித்து சன்னதிக்குள் சென்று விட்டான். இன்ஸ்பெக்டர், ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் எ பிக் தெஃப்ட். ஆ, சேவார்த்திகளெல்லாம் படபடன்னு சேவிச்சுட்டு போகிறது உங்களுக்கு என்ன சார், அர்ச்சனையா? ஓய், அர்ச்சனையும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. தோத்துட்டு வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க வந்திருக்கேன். சார் உங்களைத்தான் கூப்பிடுறார் என்றார் இன்ஸ்பெக்டரை பார்த்த அந்த ஐயர். இன்ஸ்பெக்டர் அவனை தனியாக அழைத்து போக பரமேஸ்வரி பெருமாளுக்கு மிக அருகில் இருந்தாள். பெருமானே, பகவானே, என் முன் ஜோதியாய் நிற்கிறாய். மார்பில் நீலமேகம், பின்னால் கிடந்த திருவுருவம். கனநேரம் மெய்மறப்பில் காவிரிக்கரையில் நடந்ததை பரிபூர்ணமாக மறந்து ரங்கா, எனக்கு உன் உள்ளம் பூராவும் நிறைந்திருக்கும் அந்த இச்சையை பூர்த்தி செய். 5 வருஷமாக பிள்ளை பேரில்லாமல் நடத்திய வெற்று வாழ்க்கைக்கு அதை முடிப்பதற்குள் ஒரு பிள்ளையை கொடு ரங்கா, ரங்கா என்றாள். வேண்டிக்கோ, திருட்டு போன நகையை நம்ம காலில் வந்து விழணும்னு வேண்டிக்கோ என்றான். போலீஸ் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தான். எம்பி மினிஸ்டர் வரை போகும். பத்திரிகையில் அசம்பிளியில் எங்கும் இந்த திருட்டு பேசப்படும் என்று தடாலடித்தான். பயந்த இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் தங்கி இருந்துட்டு நாளைக்கு போங்கோ என்றார். நாளைக்குள்ள என்ன நடக்கும்? அந்த திருடனை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி காட்டுகிறேன். அம்மா கொஞ்சம் வாங்கோ. அவனை நீங்கள் பார்த்தீங்களா? ஓடுறத பார்த்தேன். என்ன சர்ட்டு போட்டிருந்தான்? தெரியலை, மஞ்சள் மாதிரி இருந்தது. விந்தி விந்தி நடந்தானா? ஓடினான் ரொம்ப வேகமாக. பயந்து கொண்டே முதுகை மட்டும்தான் பார்த்தேன். சரிதான், மறுபடி சொல்லுங்கோ. நதிக்கரையோரமாக உட்கார்ந்துருந்தீங்க. மறுபடி மறுபடி கேள்விகள். 1 மணிக்கு அப்புறம் களைத்து போய் அழ ஆரம்பித்து விட்டாள். நீங்கள் போங்க, இது ஒரு எம்ஓ கிரைம் தான். ஆள் யாருன்னு தெரியும், காலையில் பிடிச்சி கொண்டாந்துடுறேன். மணச்சநல்லூர் ஆசாமி. போங்க, உங்கள் பொருள் கிடச்சிரும். ராத்திரி ராயகோபுரத்து அருகில் மண்டபத்தை அடைத்து கட்டின ஹோட்டலில் ரூம் எடுத்து கொண்டு தங்கினார்கள். பின்னிரவில் விழித்தெழுந்து ஒரு முறை பரமேஸ்வரி என்று கூப்பிட்டான். என்ன என்றாள். சாரி, உன்னை எல்லார் முன்னாலேயும் கண்ணா பின்னான்னு பேசிட்டேன், ரொம்ப சாரி. பரவாயில்லை, நான் பண்ணது தப்பு தான், கவனக்குறைவு. எனக்கு நகை பெருசில்லை, பணம் பெருசில்லை. இந்த நாட்டில் இந்த மாதிரி அடிச்சு பிடுங்குற நிலைமையை பார்த்தியா? அந்த திருடன் அகப்பட்டான்னா செவுட்டில் அரைஞ்சு ஏண்டா உனக்கு ஒழுங்காக உழைச்சி பழைக்க தெரியாதான்னு. அடிக்க வேண்டாம் என்றாள். வா பரமேஸ்வரி. அவளை அழைத்து குறுகலான நாடாக்கட்டில் படுக்க வைத்து பரமேஸ்வரி, பரமேஸ்வரி என்றான். காலை 10 மணிக்கு போலீஸ் நிலையத்துக்கு போனபோது இன்ஸ்பெக்டர் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருந்தார். நிமிர்ந்து பார்த்து, வாங்க. யோ, அந்த ஆளை அழைச்சிட்டு வாயா. கான்ஸ்டபிள் உள்ளே செல்ல, உட்காருங்க. ஆளை பிடிச்சிட்டிங்களா? ஆச்சு, பிடிக்காமலாம். அம்மா, நீங்கள் அவனை பார்த்தீங்கல்ல? நான் தான் சொன்னேனே, ஓடுறதை பார்த்தேன்னு. உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லிடுங்க, பாசிட்டிவாக அடையாளம் காட்டிடணும்னு. பழைய கேடி அவன், ஒவ்வொன்று பிடிச்சாச்சு. பணம் என்னாச்சு? பணத்தை செலவழிச்சிட்டான், ஒரே நாளில் ஓட்டி விட்டுட்டான். அடப்பாவி. அப்புறம் நகை? நகையை எங்கேயோ மார்வாடி கடையில் கொடுத்துருக்கான், சொல்ல மாட்டேங்கிறான். 4 தட்டு தட்டினா வந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏம்மா, அது என்ன சங்கிலி? தாம்பு கயிறு சங்கிலி, ஒத்தவடம். எவ்வளோ பவுன் இருக்கும்? 3 பவுன் இருக்கும். மார்வாடியின் நேரம் உருக்கி இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சங்கிலி என்ன டிசைன்னு வரைஞ்சி கொடுத்துங்க. கொடுங்க. பவுன் கிடச்சதும் கிடைச்சதும் லெட்டர் போடுறேன், மேக்கிங் சார்ஜ் மட்டும் அனுப்பிடுங்க. அதே மாதிரி ஏறக்குறைய தட்டானை வச்சு செஞ்சு இன்ஷூர் பண்ணி அனுப்பிடுறேன். கோர்ட்டில் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வாடா டேய், அவனை இழுத்துண்டு வா. கலைந்த தலையுடன் அவன் நொண்டி நொண்டி வந்தான். 19 வயது இருக்கும். மீசை வைத்திருந்தான். அழுக்காக இருந்தான். வட்டமான முகம், உதடுகள் தடித்து வீங்கியிருந்தன. காதோரத்தில் ரத்தம் ஒழிந்து உலர்ந்திருந்தது. நல்லா குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்கான், அதான் காயம். என்னடா, அவன் தலையை குனிந்து கொண்டிருந்தான். பாருங்கம்மா, இவன்தானே. பரமேஸ்வரி அவனை பார்த்தாள். யார் இவன்? இவன்தான் என்று எப்படி சொல்ல முடியும்? பணம் இல்லை, நகை உருக்கிவிட்ட பின் என்ன அடையாளம்? திரும்புடா, சரியாக பாருங்கம்மா, இவன்தானே. என்ன பரமேஸ்வரி, இவன்தானே? இவன்தான். ஏய், இந்த அம்மா காவிரி கரையில் உட்கார்ந்துட்டு இருந்தபோது பை திருடுனியா? ஆமாங்க, நான் தாங்க. ஆமாங்க, ஆமாங்க. பணம் எடுத்தியா? அவர் கிட்ட போக அவன் கிளியிலும் பீதியிலும் எடுத்தேன் எடுத்தேன் என்றான். தன்னிச்சையாக அவரை சேவிக்க ஆரம்பித்தான். பரமேஸ்வரின் கணவன் அவன் அருகில் சென்று, ஏய், உன் பேர் என்ன? ரங்கன். இவன் இல்லை, சத்தியமாக இவன் இல்லவே இல்லை என்று கூவினாள் பரமேஸ்வரி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம்.